உலகத்திலிருந்து ரிட்சகரின் மரணத்தைத் தொடர்ந்து உடனே மீதி இருந்த 11 அப்போஸ்தலர்களை விட ஏறக்குரிய வரலாற்றின் எந்த பிரிவினர் மேலும் எனக்கு அதிக இரக்கம் ஏற்படவில்லை. அவர்கள் இன்னமும் எவ்வளவு ஆனந்தம் அனுபவமாக இல்லாதவர்களாக இருந்தார்கள் என்பதையும் அவசியத்திற்கு அவர்கள் எவ்வளவு முழுமையாக இயேசுவை நம்பியிருந்தார்கள் என்பதையும் சில சமயங்களில் நாம் மறந்து விடுகிறோம் என நான் நினைக்கிறேன். அவர்களை பார்த்து அவர் சொன்னார், இவ்வளவு காலம் நான் உங்களுடனேயே இருந்தும் நீங்கள் என்னை அறியவில்லையா? ஆனால் ஏறக்குறைய அவர்களோடு அவர் அதிக காலம் இருக்கவில்லை. புதியதாய் மனமாறியவர்கள் ஒரு சிறிய பிரிவினரிலிருந்து 12 அப்போஸ்தர் குழுவும் முழுவதும் அழைக்க 3 ஆண்டுகள் போதுமானதில்லை. பழைய வழிகளில் தவறுகள் அவர்களிடமிருந்து சுத்தப்படுத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சுயசேஷத்தின் அற்புதல்களை அவர்களுக்கு போதித்து பின்னர் அவர்களும் கூட கொல்லும்படும் வரை பணியை தொடர அவர்கள் விட்டுவிட்டார்கள். புதிதாக நியமனம் செய்யப்பட்ட மூப்பர்களில் ஒரு பிரிவுக்கு ஒரு தடுமாற்றமான எதிர்காலமே இருந்தது. குறிப்பாக தனியாக விடப்படுதலின் பகுதி அவர்களோடு இருக்க போவதில்லை என திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்ல முயற்சித்தார். ஆனால் அத்தகைய முறுக்கி இழுக்கிற ஒரு சிந்தனையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, முடியவும் இல்லை. மார்க்கு எழுதுகிறான், மனுஷகுமார் மனுஷர் கையில் ஒப்புக்கொள்ளப்படுகிற என்றும் அவர்கள் ஒவ்வொரும் கொன்றப்படுகிறார்கள் என்று கொல்லப்பட்ட 3 நாளிலே உயிரிழந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார்.
He shall rise the third day.
அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவரிடம் கேட்கவும் பயந்தார்கள். பின்னர் தெரிந்து கொள்ள ஒரு சுருக்கமான நேரத்திற்கு ஆயத்தப்பட குறைவான நேரத்திலும் கூட நினைத்து பார்க்க முடியாது நடந்தது. நம்ப முடியாதது உண்மையாக இருந்தது. அவர்களுடைய கர்த்தரும் போதகரும் அவர்களின் ஆலோசகரும் ராஜமானுமார சிலுவலில் அறைக்கப்பட்டார். அவருடைய பூலோக ஊழியம் முடிந்தது. அவர் சாவித்த போது போராடி கொண்டிருந்த சிறிய சபை வெப்புலையாகி முடிந்து போக விதிக்கப்பட்டிருந்ததை போல தோன்றியது. அவருடைய அப்போஸ்தர்கள் அவருடைய உயிர்த்தெழுந்த நிலையை பார்த்தார்கள். ஆனால் அதுவும் அவர்களுக்கு கூடுதலான ஒரு தடுமாற்றத்தை கொடுப்பதாயிருந்தது. நாம் இப்போது என்ன செய்யலாம் என அவர்கள் நிச்சயமாக வியப்பிருந்தார்கள். ஒரு பதிலுக்காக மூத்த அப்போஸ்தலரான பேதுரு பக்கம் அவர்கள் திரும்பினார்கள். இந்த பரிமாற்றத்தின் என்னுடைய விளக்கத்தில் சில வேதமில்லாத சுதந்திரத்தை நடத்துக்கொள்ள இங்கே உங்களுடைய சலுகையை நான் கேட்கிறேன். பேதுரு அவனுடைய கூட்டாளிகளிடமிருந்து சொன்னான், சகோதரரே, 3 ஆண்டுகள் மதிப்புள்ளிருந்தன. நாம் கண்ட அற்புதங்களையும் நாம் அனுபவித்த தெய்வீகத்தையும் நம்மில் ஒருவரும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கற்பனை செய்திருக்க மாட்டோம். தேவகுமாரனுடைய நாம் பேசி அவருடன் ஜெபித்து அவருடன் பிரகாசிப்பட்டோம். நாம் அவரோடு நடந்து அவரோடு அழுதோம். அந்த பயங்கரமான முடிவின் இரவில் என்னை விட அதிக கசப்பாக யாரும் அழுதிருக்க மாட்டார்கள். ஆனால் அது முடிவடைந்தது. அவருடைய பணியை அவர் முடித்து கல்லறையிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய இரட்சிப்பிற்காகவும் நம்முடையதற்காகவும் அவர் பிரயாசப்பட்டார். ஆகவே நீங்கள் கேட்கிறீர்கள், நாம் இப்போது என்ன செய்யலாம்? சந்தோஷத்தோடு உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புங்கள் என்பதை விட உங்களுக்கு கூடுதலாக சொல்ல எனக்கு தெரியவில்லை. நான் மீன் பிடிக்க போக நினைத்திருக்கிறேன். மீதி இருந்த 10 அப்போஸ்தர்களின் குறைந்தது 6 பேராவது அதை ஒப்புக்கொண்டு சொன்னார்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம். அவர்களின் ஒருவனான யோவான் எழுதுகிறான், அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். ஆனால் ஐயோ, மீன் பிடிப்பு நன்றாயில்லை. தண்ணீரில் முதல் இரவில் அவர்கள் ஒன்றையும் ஒரு மீனை கூட பிடிக்கவில்லை. விடியற் காலையில் ஏமாற்றத்தோடு அவர்கள் கரையை நோக்கி திரும்பி வரும்போது தூரத்தில் ஒரு உருவத்தை அவர்கள் கண்டு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, நீங்கள் எதையாவது பிடித்தீர்களா என்றார்.
மீண்டும்
மீன் பிடிப்பவர்களாக மாறிய இந்த அப்போஸ்தர்கள் எந்த பின்படிப்பரும் கொடுக்க வேண்டாத பதிலான ஒன்றுமில்லை என்று முணுமுணுத்தது. பிள்ளைகளே, என் அழைக்கப்பட்டதில் தங்களுடைய வேதனையோடு அவமதிக்கப்பட்டதாக உணர்ந்தார்கள். படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்போது உங்களுக்கு அகப்படும் என அந்த அந்நியர் அவர்களிடம் கூறியதில் அடையாளம் கண்டு கொள்ளுதல் அவர்கள் மேல் வெள்ளமாக பெருக்கப்படுத்தது. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அதே மனிதர்கள் இதே கடலில் மீன் பிடித்தார்கள். அப்போது அவர் இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. என கூறியதாக வேதம் சொல்கிறது. ஆனால் கலியோனையான ஒரு சக மனிதன் கடற்கரையிலிருந்து அவர்களை அழைத்து வலைகளை போடும்படி சொன்னார். தங்கள் வலையை கிழித்து போகத்தக்க 2 படவுகளும் அமிழ்த்தக்கதாக அவர்கள் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இப்போது அது மீண்டும் நடந்தது. சரியாக அழைக்கப்பட்டபடி இந்த பிள்ளைகள் தங்களுடைய வலிமையோடு திரளான மீன்கள் அகப்பட்டதால் அதை இழுக்க மாட்டிருந்தார்கள். யோவான் தெளிவாக சொன்னான், அவர் கர்த்தர். கட்டுப்படுத்த முடியாத பேதுரு படிவன் ஓரத்தின் வழியாக குதித்தான். உயிர்த்தெழுந்த இயேசுவுடன் ஒரு சந்தோஷமாக மீண்டும் இணைந்த சம்பவத்திற்கு பிறகு பேதுரட்சியராக உரையாடி இந்த மகத்தான கண்மலையின் ஒரு மனிதனின் ஒரு கம்பீரமான சேவையின் அற்பமான வாழ்க்கைக்கு தலைமைக்கு நகர்த்தி பொதுவாக அப்போஸ்தல் நிச்சயிக்கப்பட தனிப்பட்ட முறையில் பேதுருவின் ஊழியத்தில் முக்கிய திருப்பமுனையாக இதை நான் கருதுகிறேன். அவர்களுடைய தகர்க்கப்பட்ட படகுகளையும் அவர்களுடைய சிதைந்து போன வலைகளையும் மீன் குவியலையும் நோக்கி பார்த்து அவருடைய மூத்த அப்போஸ்தலான பேதுருவை நோக்கி, இயேசு, பேதுருவே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு பேதுரு, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவர் என்றான். அதையே அந்த பதிலை ரட்சகர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவருடைய சீஷர்களின் கண்களை உற்று நோக்கி மீண்டும் கேட்டார், பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? திரும்பவும் கேட்டபோது, கேள்வியால் சந்தேகத்துக்கு இடமின்றி சிறிது குழப்பமடைந்தவளாக இரண்டாவது முறையாக அந்த பெரிய மீன் பிடிப்பவன் பதிலளிக்கிறான், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர். மீண்டும் இரட்சகர் ஒரு சுருக்கமான இடைவெளி விட்டார். ஆனால் கடுமையான பரிசீலனையுடன் அவர் 3வது முறையாய் கேட்கிறார், பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இப்போது நிச்சயமாக பேதுரு உண்மையிலேயே பொறுமையே இருந்திருப்பான். ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் அவளிடம் வேறொரு கேள்வி 3 முறைகள் கேட்கப்பட்டு இதற்கு சமமான அதே முழு மூச்சியுடன் ஆனால் எதிராக பதிலளித்தது. ஒருவேளை அவனது மனதில் நினைவிருக்கலாம், அல்லது ஒருவேளை போதிய ஆசிரியரின் கேள்வியை அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ என வியப்புற ஆரம்பித்திருக்கலாம், அல்லது ஒருவேளை அவன் உடனடியாக ஏறக்குறை தனிச்சையாக கொடுத்த புதிய பதிலை நேர்மையாக உறுதிப்படுத்த அவன் தனது இருதயத்தில் தேடியிருக்கலாம். அவனுடைய உணர்வுகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என பேதுரு மூன்றாம் முறையாக சொன்னான்.
To which Jesus
ஒருவேளை பின் வருவதை போல சொல்லி இயேசு பதிலளித்திருக்கலாம். இங்கே மீண்டும் வேத வசனங்களும் இல்லாத விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். பின்னர் பேதுருவே, ஏன் நீ இங்கு இருக்கிறாய்? இந்த அதே வலைகளுடன், இந்த அதே உரையாளருடனும், இதே கடற்கரையில் நாம் ஏன் திரும்ப வந்திருக்கிறோம்?
Having this same conversation. Wasn't
எனக்கு மீன் வேண்டுமென்றால் எனக்கு மீன் கிடைக்கும் என்பது அப்போது தெரியவில்லையா? இப்போது தெளிவாய் இல்லையா? எனக்கு வேண்டியவர்கள் சீஷர்கள், என்றென்றைக்கும் அவர்கள் எனக்கு வேண்டும். என்னுடைய ஆடுகளை போஷிக்கவும் என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை பாதுகாக்கவும் எனக்கு யாராவது வேண்டும். என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் என்னுடைய விசுவாசத்தை பாதுகாக்கவும் யாராவது எனக்கு வேண்டும். என்னை நேசிக்கிற, உண்மையிலே என்னை நேசிக்கிற நம்முடைய பரலோக பிதா செய்ய வேண்டும் என எனக்கு ஆணையிட்டதை நேசிக்கிற யாராவது எனக்கு வேண்டும். நம்முடைய தளர்ந்ததோ அல்லது கன நேரமோ இருக்கிற செய்திகளோ அல்ல. அது பயனில்லாததோ அல்லது அநம்பிக்கை இல்லாததோ அல்லது வரலாற்றின் சாம்பல் குவியலுக்கு அனுப்ப முடியாததோ அல்ல. இது சர்வமுள்ள கிரியை. இது உலகத்தை மாற்ற வேண்டும். ஆகவே இரண்டாவது முறையாக, ஒருவேளை கடைசி முறையாக, பேதுருவே, அவர்கள் எனக்கு செய்த அதே காரியங்களை அவர்கள் உங்களுக்கு செய்யும் நாள் வரும் போதிக்க, சாட்சி கொடுக்க, பிரசாயப்பட்ட நேர்மையான சேவிக்க, இதை எல்லாவற்றையும் விட்டு விடும்படியாக நான் உன்னை கேட்கிறேன். பின்னர் சதுசேயர்களையும் பரிசேயர்களையும் போல நீங்கள் அசட்டு தைரியம் உள்ளவர்களாக இருந்தீர்களா? என்னை கொன்று போடுவதால் இந்த பணியையும் கொன்று போடலாம் என நினைத்ததை அவர்கள் போல நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா?
Think that this work could be killed simply by killing me? Did you?
சிலுவை ஆணிகள் கல்லறை கல்லவற்றிற்கு முடிவாயிருக்கும். அவர்கள் முன்பு எப்படி இருந்தார்களோ அப்படி இருக்கவும் ஒவ்வொருவரும் பேரின்பத்தோடு திரும்பி போக முடியும் என அவர்கள் நினைத்ததை போல நீங்கள் நினைத்தீர்களா? பிள்ளைகளே, அதைவிட என்னுடைய ஜீவியம், என்னுடைய அன்பும் உங்கள் இருதயங்களை மிக ஆழமாக தொடங்கவில்லையா என எல்லா அப்போஸ்தர்களும் பக்கமும் திரும்பி அவர் சொல்லியிருக்கலாம். சகோதர சகோதரிகளே, நியாய தீர்ப்பத்தின் நாளில் நமது அனுபவங்கள் எப்படி இருக்கும் என்று எனக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் அந்த நாளில் எப்போதாவது நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என கிறிஸ்து பேதுருவிடமிருந்து கேட்டதை போல நம்மிடம் அவர் கேட்காதிருப்பதில் நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன். நமது சரீர நிலைமையில் அதிக குறைபாலுடன் சில நேரங்களில்
Did you love me? I think he would
தேவனுடைய
if in our very mortal
அதிக குறைபாலுடன் சில நேரங்களில் குழந்தைத்தனமான காரியங்களின் மேல் பற்றுடன் கற்பனைகள் எல்லாவற்றிலும் முதலுதுமான மகத்துவமான கற்பனையான ஒரு கற்பனையை குறைத்து நமது புரிந்து கொண்டிருக்கிறோமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அத்தகைய ஒரு நேரத்தில் திக்கி திக்கி நாம் கர்த்தராவே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என சொல்லி பின்னர் அன்பின் தலையாய் தம்மை எப்போதுமே நேர்மையாயிருந்தால் என்பதை அவர் நமக்கு நினைப்பூட்டுவார். இயேசு சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆகவே ஆசீர்வதிக்க அன்றை விட்டாரும் பாதுகாக்க பிள்ளைகளுக்கும் உயர்ந்த வரியோரும் காத்து கொள்ள சத்தியமும் நமக்கு இருக்கின்ற. சுருக்கமாக, கர்த்தரிடத்தில் நமது அன்பை காட்டுவதில் கொடுப்பதற்கு சீஷுவத்தின் அர்ப்பணியான ஒரு ஜீவியம் நமக்கு இருக்கிறது. விட்டுவிட்டு நாம் திரும்பி போக முடியாது. ஜீவிக்கிற தேவனின் ஜீவிக்கிற குமாரனுடைய ஒரு சந்திப்புக்கு பின் எதுவும் முன்பாயிருப்பதை போல மீண்டும் எப்போதுமே இருப்பதில்லை. இயேசுவின் சிலு வரவேதல், பாவ நிவர்த்தி, உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆரம்பத்தை குறிக்கிறது, அதன் முடிவை அல்ல. ஒரு ஜெப ஆலயம் கூட இல்லாமல் அல்லது ஒரு பட்டயம் இல்லாமல் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தின் வரலாற்றை மாற்றி அமைக்க புறப்படும் போது மீண்டும் அப்போஸ்தலர்களுக்கான கொஞ்ச கலிய மீனவர்களை அனுமதிக்க அது இது இந்த சத்தியமே, இந்த உண்மையே.
Went on to shape the history of the world in which we now live. I testify.
And the apostles revival bumil marstavikkapattu pirkala parisuthavaangal Yesu Kristuvin samayil kaanapadugirathu endru yavarkkum enadhu saatchiyagum. Indha mahathana Kristuvin kaaranathil nammodu innum seradhavarkkum naam sollugirom. Thayvu seidhu vaarungal.
Who have not yet joined in this great final cause of Christ with us, we say, please come.
ஒரு சமயம் நம்மோடு இருந்து மறுசாவிஸ்தரிலிருந்து ஒரு சில கலாச்சார காரியங்களை தேர்ந்தெடுக்க நினைத்து திரும்ப போய் விருந்தின் மீதியை விட்டு போனவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அநேக இரவுகள் நீங்கள் முயற்சித்தீர்கள், ஆனால் காலியான கவலைகளோ திரும்பி வந்து உண்மையாயிருந்தால் தேவனிடத்தில் அன்பு நேர்மையாக ஒரு கை கொடுப்பது என்பதே அழைப்பு.
இயேசு கிறிஸ்துவினால்
ஆணையிடப்பட்டேன் என் 16
That commission was to have changed your convert forever, but it was surely supposed to have changed you forever as well. To the youth of the church.
Yesu Christina alaiyappadipatta 16 vayadu ena uyarthappatta kaiyodu oru gnanasthana thottirkku mun nindra ooliyam seidivittu indha oruvarin alaippeyum idil naan serthukolgiren indha aanaiye neengal manamaatri varai endirukkumai maatra vendum aanal ungalaiyude endirukkumai maatri irukka vendum ooliyangalum aalayangalum
your father in heaven expects your loyalty and your love at every stage of your life. To all within the sound of my voice in
என்னுடைய குரலை கேட்கிறவர்களுக்கு நம் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டு காலங்களின் வழியே கிறிஸ்துவின் சத்தம் வருகிறது. நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நம் அனைவருக்காகவும் என்னுடைய ஆத்மாவின் முழு ஆர்வத்தோடும் நான் பதிலளிக்கிறேன். ஆம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். கலப்பின் மேல் நம் கையை வைத்து வேலை முடியற்றும் தேவனிடமிருந்தும் அண்டை வீட்டாரலும் இல்ல அந்த அன்பு உலகத்தை
ஆழமட்டும் and having set our hand to the plow we will never look back until this work
and the anbu ulagathai aalamattum naam pinnaneete paarkamaatrom rules the world yesu kristuvin naamathil amen.